பணிப்புகளுக்காக இந்த உரையாடல் இதற்கு நேரம் ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி. முதல்ல இந்த இதை நம்ம தொடங்கிடும் போது உங்களோட ஒரு சிறு அறிமுகத்தோட தொடங்கலாம். உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களோட பின்புலத்தை பற்றி சொல்லுங்கள்.
என் பேர் பாவேந்தன். நான் என்னோடய முனைவர்பட்ட ஆய்வை மேற்கொண்டிருக்கேன். என்னோடய வயவாக காத்திருக்கேன் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட். என்னுடைய தந்தையார் வந்து நாட்டுப்புறவியலில் மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர். அவருடைய முனைவர்பட்ட ஆய்வினுடைய விஷயமாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். சொல்லப்போனால் அந்த காக அவர் நிறைய கலைகள் கற்றுக்கிட்டாங்க. அதில் ஒன்றாவது கலையாக வந்து பார்த்தா பரதம், ஒயில், கரகம், தேவராட்டம், அப்புறம் நம்மளுடைய தெருக்கூத்து எல்லாமே சிலம்பம் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. அவங்க ஒவ்வொரு ஆசான் கிட்டேயாக போயிட்டு பாவம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டாங்க. நான் எனக்கு ஒரே ஆசான் கிட்டே எல்லாமே கிடச்சிது. அவர் அவருடைய நீட்சியாக தான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்குறேன். கலையினுடைய வாழ்க்கை பயணத்தை
பார்க்குறேன். அப்பா பற்றி சொல்லுங்கள். அப்பா முனைவர் ராஜா அவங்க வந்து பெரிய ஆய்வாளர். ஸோ நீங்கள் அவங்கள பற்றி சொல்லுங்கள்.
அப்பா வந்து தன்னுடைய முனைவர்பட்ட ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நாட்டிய மரபில் பரதநாட்டியம் என்று சொல்லி, அதாவது ஒவ்வொரு செவ்வியல் நடனமும் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டுப்புற கலையிலிருந்து முகிழ்த்தப்பட்டது தான், அதனுடைய செவ்வியல் வடிவம் தான், சிலைப்படுத்தப்பட்ட வடிவம் தான் அப்படின்னு, கிராமடைஸ்ட் வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பரதம் மட்டும் பார்த்தீங்கன்னா வடநாட்டிலேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு நபரால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த ஆய்வு வந்து முனைவர்பட்டத்துக்கே வந்துருச்சு. ஆனால் அதை எதிர்த்து எங்கள் அப்பா வந்து செய்கிறாங்க. பரதத்தை வந்து தமிழகத்துக்கே சொந்தம்ன்றதுக்கு முக்கியமான ஒரு முதன்மையான ஒரு ஆய்வு தான் என்னோட அப்பாவோட ஆய்வு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், நமக்கு எல்லாருமே பரதம் தமிழ்நாட்டுக்கு சொந்தம்னு தெரியும், சூரியன் எழுந்து செய்து கிழக்குன்னு தெரியும். ஆனால் காம்பஸ் வேணும்ல அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதே போல் எங்கள் அப்பாவோட ஆய்வு வந்து அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் ஒரு தாளம் அப்படின்னா, அதாவது ஆடற்கலைக்கே அடிப்படையான தாளம் தான். அந்த தாளம்ல அந்த சொல்லினுடைய அந்த வேர் சொல் வந்து பார்த்தீங்கன்னா தாழ் சொல் பாதம், அதுல இருந்துதான் வருது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பரதத்தை வந்து எப்படி வடநாட்டுக்கு சொந்தம் சொல்றாங்கன்னா கை முத்திரைகளை வச்சு சொல்றாங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாரு, ஒரு நாட்டிய வடிவத்துக்கு அடிப்படையான தாளம் அதனுடைய வேர்ச்சொல் பார்த்தா தாள், அப்படி பார்த்தா பாதம், அப்படி பார்த்தா கால் வைப்பு முறைகள் வச்சுதான் நம்ம வந்து ஒப்பிட்டு சொன்னாதான் அது ஒரு நிறைவான ஒரு ஆய்வா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. அதனால வந்து கால் அடைவுகள், இப்ப அடவுன்னு அதையும் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அடைவு, ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைவோ, ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்தையோ அடைவுதான் அடைவுன்னு சொல்றது. அந்த அடைவுகளை வந்து ஒவ்வொன்னா ஒப்பிட்டு, அதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நடன கலையா எடுத்துக்கிட்டாங்க. குறிப்பா அப்பாவுடைய ஆய்வுல ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா போர்ப்பயிற்சி கலையா இருக்கக்கூடிய சிலம்பத்தையும் கூட சேர்ந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அதுலயுமே நம்ம கால் வைப்பு முறைகள் வந்து எல்லாத்தையும் ஒப்பிட்டு அது வந்து எப்படி செம்மைப்படுத்தப்பட்டு ஒரு நிலையில பரதம் அப்படிங்கிற நிலையை அடையுது அப்படின்றத அப்பா வந்து தன்னோட ஆய்வு மூலமா நிறுவிருக்கிறாங்க. அந்த ஒப்பீட்டு ஆய்வு தான் நம்ம இங்க செய்ய வந்ததும் கூட, அப்படிதான் நம்மளுடைய அறிவிற்கும் வந்துச்சு.
அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வுன்னு சொல்லலாம், ரொம்ப தேவையான, தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு ஆய்வுன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆய்வை பண்ண அப்பாவை பத்தி இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்பாவோட பின்புலம் எங்க, எந்த ஊர்ல பிறந்தாங்க, அதை நம்ம சொல்லுங்க.
அப்பா வந்து எங்க தாத்தா ஊர்னு பார்த்தா சிவகங்கை பாகனேரி. அப்பா பிறந்த வளர்ந்ததெல்லாம் சென்னை தான், நானும் சென்னை தான். ஆனா எங்க வேறு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மதுரை, ராமநாதபுரம் அந்த பக்கம் தான். குலதெய்வம் கூட மானமதுரையில தான் இருக்குது. அப்பாவுக்கு வந்து இயல்பிலேயே எங்க பாட்டிக்கு வந்து கொஞ்சம் நடனத்துல ரொம்ப ஆர்வம். அவங்க அந்த ஆர்வத்தினால் மூலமா என்னன்னா எல்லாரும் எங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க எல்லாருமே ஆடுவாங்க. குடும்பத்துல எங்க சித்தப்பா ஆடுவாங்க, எங்க அத்தை ஆடுவாங்க, அது மாதிரி மூத்த அத்தை சின்ன அத்தை எல்லாருமே ஆடுவாங்க. அப்படி அந்த ஆடல் பின்புலத்துல வரும்பொழுது அப்பா வந்து குறிப்பா சொல்லணும்னா பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவருடைய மிகப்பெரிய ரசிகர். அதுல வந்து அவர் வந்து இந்த சலங்கை ஒளின்னு ஒரு படம் நடிக்கிறாங்க. அப்ப மிகப்பெரிய உந்துதல் அப்பாவுக்கு ஏற்படுது, அந்த கலை எப்படியாவது கத்துக்கணும்னு. கூடுதலாகவே குடும்ப பின்புலம் இருந்தாலுமே அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலா அது அமைஞ்சிருது. அப்புறம் என்ன பண்றாரு, அதன் அடிப்படையில நிறைய இடத்துல போயிட்டு அவர் வந்து கத்துக்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு ஆசன் கிட்டையும் போய் முறைப்படி அந்த பாடங்களை கத்துக்கிட்டு அந்த கால் வைப்பு முறைகளுக்கும் இதுக்குமான அந்த இதை வந்து வெறுமனே ஒரு தியரிட்டிக்கலா சொல்லாம ஒரு செயல் வடிவமா செயல்முறை வடிவமா வந்து அப்பா வந்து எப்பொழுதுமே சொல்லுவாங்க. அப்பாவுடைய முனைவர்பட்ட ஆய்வு வைவா கூட செயல்முறை வடிவமா தான் நடந்தது. அது வந்து ஒரு நிறைய தியரிட்டிக்கலா அவங்க அது சொல்லல, அவங்க புத்தக வடிவமா ஆக்கணும் பொழுதுதான் நிறைய தியரிட்டிக்கலா மாத்துறாங்க. அதை அப்படிப்பட்ட ஒரு பின்புலம் கலைக்கோன்ற ஒரு விருது பெற்றிருக்கிறாங்க அப்பா. அதே மாதிரி அப்பா இருக்காங்க.
சரி, இப்ப உங்களுக்கு வந்து நீங்க சிறு வயதுல இருந்தே இந்த இத வந்து உங்களுக்கு ஆர்வம் இயல்பிலேயே வந்ததா இல்ல அப்பாவுடைய தூண்டுதல்ல நீங்க
எப்படி சொல்றது, குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் சொல்லுவாங்க இல்லையா. அதே போல அப்பா வந்து நாட்டிய வகுப்பு எடுப்பாங்க, உட்காந்து நட்பாங்க பண்ணுவாங்க இல்லையா. அப்ப நான் சின்ன பிள்ளை அவர் மடியில உட்காந்து இருப்பேன். அக்காங்க வயசு அக்காங்களாம் ஆடும் பொழுது நான் அப்பா வாசிச்சுட்டு இருக்கும் போது அங்க உட்காந்து இப்படியே தான் பாத்துட்டு இருப்பேன். இப்ப என் மகன் அப்படி உட்காந்துருக்கான், அதை பார்க்கும்போது என்னால ரொம்ப ரிலேட் பண்ண முடியுது. அது அது மாதிரி இருந்ததாலே ஒன்னும் தெரியல, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணோம். ஒரு காலகட்டத்துல அப்பா வந்து எங்க போய் அங்க அவங்களுடைய ஆய்வு கட்டுரையை பிரசன்ட் பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் ஆடி காட்ட வேண்டிய தேவை இருந்தது. ஒரு வயது அப்பா கொஞ்சம் வயது மூப்பு வர வர நான் என்ன பண்றேன்னா, நீங்க சொல்லுங்க நான் ஆடி காட்டுறேன்னு நான் அந்த நிலைக்கு நான் வர ஆரம்பிச்சு அப்பா மைக்ல சொல்லுவாங்க, நான் அதை இங்க நிகழ்த்தி காட்டுவேன். அப்படி சிலம்பம் அப்படி ஒவ்வொன்னா கரகம். நான் தான் என்னுடைய 8வது வகுப்பு படிக்கும் போது கரகம் ஆடினேன். அன்னைக்குன்னு பார்த்து ஒரு அண்ணா வரல, ஆட வேண்டிய அண்ணா அன்னைக்கு வரல. அந்த 8 பேர் 16 பேர் ஆடும் போது ஒருத்தர் இல்லைன்னா கடினமாயிரும் இல்லையா. அப்ப வந்து சரி நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற வேட்டி ஒண்ணு கட்டிக்கிட்டு அதை கரகத்தை தலையில வச்சுட்டு அன்னைக்கு ஒரு விளையாட்டு போல தொடங்கின ஒரு விஷயம் தான் அது. இன்றைக்கு உண்மையை சொல்லப்போனா முனைவர்பட்ட ஆய்வு அளவுக்கு படிச்சிருக்கோம், ஆனா அது அமெரிக்கா போன்ற முக்கிய முதன்மையான நாடுகளுக்கு கொண்டு வந்தது தானா, இல்ல
இல்ல
உண்மையை வந்து கலை தான் கொண்டு வந்து சேர்த்திருக்குது அப்படிதான் அப்படி பார்க்க முடியுது.
இப்ப நீங்க வந்து நம்ம பயிற்சி கொடுக்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, சரி ஆசிரியர் இந்த இந்த நடனத்துக்கு பயிற்சி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா எந்த நடனம்னு பார்த்தோம்னா ஒயிலாட்டம் கரகம் தேவராட்டம் அப்படின்னு பல வகையான ஆட்டங்களை கத்துக்கிட்டு ஆடும். இது எப்படி இவ்வளவு கலைகளை எப்படி கத்துக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது?
அதான் ரொம்ப இயல்பாவே நடந்ததுங்க எங்க வீட்டுல. அப்பா வந்து தென்னக பண்பாட்டு மையத்துல ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிச்சாங்க. அது மூலமா நிறைய இடத்துக்கு அப்பா வந்து தன்னுடைய ஆடற்கலை குழுக்களை அழைச்சு கொண்டு போய் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு அப்பா அம்மா இருவருமே வந்து தமிழ் பேராசிரியர்கள். அவருடைய கல்லூரிகள்ல மாணவர்கள் இப்ப கலைன்னு போய் இப்ப நான் அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாதிரிதான் உதவி கெஸ்ட் லெக்சரரா இருக்கேன் கணித துறையில். எனக்கும் மாணவர்கள் இருக்காங்க, நான் ஆடுதலை பார்த்து என்கிட்ட கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டு வர பிள்ளைங்க இருக்காங்க. அதே போல அந்த காலகட்டத்துல அம்மா வந்து பெண்கள் கல்லூரி அப்பா ஆடவர் கல்லூரி, அப்படி இருபாலரும் நமக்கு வந்து ஆர்வம் ஒன்று கத்துக்க வந்து சொன்னா அவங்கள வச்சு நம்ம சொல்லி கொடுத்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவர்களை நாங்க பல மேடைகள்ல அழைச்சு கொண்டு போயிருக்கோம். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து ஒரு 20-25 பேர் மொத்தமா உட்காந்துதான் சனி ஞாயிறுகள்ல உணவு அப்படிதான் நடக்கும். அது மாதிரி எப்பொழுதுமே கலையோட ஒரு தொடர்போடவே இருந்தோம். அம்மா அப்பாவுல அந்த இளமை காலம் இருக்கிற வரைக்கும் இப்ப அதை மாறி எனக்கு கையளிக்கப்பட்டிருக்குதான் நினைக்கிறேன் நானு. நாங்க அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம்.
இப்ப நிறைய இந்த நடன இந்த ஆட்டங்கள் பத்தி பயின்னு இருக்கீங்க, இதோடைய பின்னணி அதாவது இது தமிழ் சமூகத்துல எப்படி வந்து இதோட வரலாறு இருந்திருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த ஒவ்வொரு நடன வடிவத்தையும் அதை பத்தி சிறு குறிப்பா சொல்ல முடியுமா?
நிச்சயமா சொல்ல முடியும். அது குறிப்பா நான் வந்து முதன்மையா சொல்ல விரும்புறது வந்து பரதத்தை தான். ஏனென்றால் பரதத்துல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதை வந்து சாதியின் அடிப்படையில ஒரு சாரார் மட்டுமே செய்வது போல அப்படி எல்லாமே நிறைய பிரிவினைகள் இதுல இருக்கு. நாங்களுமே அந்த நம்ம தாயகத்துல வந்து நம்ம வந்து அந்த ஒரு பெரிய ஒரு இக்கட்டுல இருக்கோம் தான் சொல்லணும். அதுலயும் போரிட்டு தான் இருக்கோம். அதுதானே போர்க்குணம் தான் தமிழனுடைய குணம்னால போரிட்டு தான் இருக்கிறோம். ஆனா வந்து இது நமக்கு வராது, இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஹம்பக்கது. அதை வந்து நம்ம நம்ப கூடாது. அதுலயும் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆடவர்கள் இதை ஆடினா பெண் தன்மை வந்துடும் சொல்றது வந்து முதன்மையா மறுக்கிறேன். நான் இந்த இடத்துல அது ஒரு வாய்ப்பா நினைச்சேன், அதை மறுக்கிறேன். அப்படி கிடையாது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே சொல்லப்பட்டதுதான், இவனுக்கு வந்து முதல்ல கல்யாணம் நடக்காது, முதல்ல இவன் பெண் தன்மை ஆகிடுவான்னாங்க, அப்புறம் முதல்ல கல்யாணம் நடக்காதுன்னாங்க, கல்யாணம் நடந்தாலும் பிள்ளை பிறக்காது, பிள்ளை பிறந்தாலும் ஆண் பிள்ளை பிறக்காதுன்னாங்க. இது எல்லாமே இயற்கை வழி எனக்கு எல்லாமே அதே டிக் 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 டிக்னு எனக்கு ஆண்மகன் இருக்கான், 5.5 வயசு பையன் இருக்கான், இத்தனை அடுத்து உள்ள நேரம் நம்ம பழகிருக்கோம், உங்களுக்கு தெரியும் எங்க இடத்துல பெண்தன்மை இருக்குதா அப்படின்னு. அது வந்து நாட்டிய தர்மம்னு சொல்றதுங்க. இப்ப ஒரு ஒரு கலை வடிவத்தை எடுத்து செய்யறோம்னு சொன்னா அந்த கலை வடிவத்துக்கான நான் ஆளாக மாறணும், அவ்வளவுதான். அந்த இடத்துல இப்ப இங்க நாடு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல நான் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். அது விட்டு நான் வெளியில வரும்போது நான் பாவேந்தேன் இல்லையா, என்னுடைய இயல்புகளோடு நான் வரணும் இல்லையா. அது வந்து என்ன சொல்றது, வேணும்னே ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலேஷன், ஈக்குவல் பாப்புலேஷன் இல்ல ஆண்கள்ன்றது, அவங்கள ஒதுக்கிடுறாங்க. அந்த பெண்கள்ன்றதுல வந்து உயர் சாதி அப்படின்னு சொல்லி அதுல கொண்டு போயிடுறாங்க. இது மிச்சவங்களுக்கு வராதுன்றது எப்படி அந்த மூலையில கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு தெரியல, இவங்களே நம்புறாங்க அது வராதுன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்றத உடைய தெரிந்து வரணும் அப்படிங்கறதுதான். இது முழுக்க முழுக்க நம்மளோடது தான். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய அடவுலாம் பாருங்க, தட்டடவு தான் சொல்றாங்க, தட்டி ஆடக்கூடிய அடைவு, தட்டடவு நாட்டி வைக்கிறதுனா இந்த குதிகால் தான் நம்மளுடைய ஆதாரமான நிலை, அதை நாட்டி அங்க வைக்கிறோம் ஒரு இடத்துல, அதனால நாட்டடைவுன்னு சொல்றது. குதித்து மெட்டடை, குதிச்சு மெட்டி அடையக்கூடிய இடத்த தரையில ஊன்றி ஆடுவதால் குதித்து மெட்டடைவு. எல்லாம் தமிழ் சொற்கள் தான் அடைவுக்கு எல்லாமே, ஆனா யார் இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளோட உரிமையா நினைச்சு அதை மீட்கணும். அதுக்கு வந்து குறிப்பா பெண்கள் இப்ப நிறைய பேர் கத்துக்கிறாங்க, ஆண்கள் நிச்சயமா கத்துக்கணும் அப்படின்றத ஒரு விளைவா வரதுக்கு குறிப்பா சொல்றேன். அதுக்கு அடுத்து நம்மளுடைய கரகம் ரொம்ப வலியா இருக்கு. நீங்க இன்றைய காலகட்டத்துல யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா கரகம் எந்த நிலையில இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு வலியை தருது. அது வந்து அந்த கலைஞர்களுடைய பசி, அது நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா வந்து ஒரு ரொம்ப விரசமா போய்கிட்டு இருக்கு. இதுவரை நாங்கள் ஆடி இறங்கி எங்களை கையெடுத்து கும்பிட்டுதான் நாங்க பாத்துருக்கோமே தவிர, எங்களை தவறா பார்த்து பெண் பிள்ளைங்களும் ஆடுவாங்க, கையெடுத்து கும்பிட்டுதான் பாத்துருக்கோமே தவிர, அம்மன் மாதிரி இருப்பாங்க, ஆண்கள் எல்லாம் சிவன் போல இருப்பாங்க அப்படிதான் ஆடுவோம் நாங்க. அதனால வந்து அந்த ஒரு நிலையை சிந்திச்சு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுல வந்து அவர்களை கூட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. கற்றவர்கள் வந்து அது நிறைய கத்துக்கணும், அதுல வந்து ஒரு அது சாகசமா பண்றது விட்டு அதுல இருக்கக்கூடிய ஆடர் நுணுக்கங்களை வந்து நம்ம மேலும் கொண்டு வரணும் நான் விரும்புறேன். ஏன்னா அதுல அந்த இதுல கண்ணில் ஊசி எடுக்கிறது அதைத்தான் பெரும்பான்மையா பண்றதாக பாக்குறேன். அப்படி இல்லாம அதுல ஆடர் நுணுக்கங்கள் நிறைய இருக்கு, அதை வந்து நம்ம மீட்டு கொண்டு வரணும்னு கரகத்துல பாக்குறேன். ஒயிலாட்டம், அது வந்து பாத்தீங்கன்னா முதன்மையா ஒயிலாட்டத்தை பத்தி ஒரு குறிப்பு சொல்லணும்னா, சிலம்பத்துக்கு முன்பாக சிலம்ப கால் வைப்பு முறைகளுக்கான ஒரு தொடக்க பயிற்சி நிலையா ஒயிலாட்டத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வரலாற்றுல இப்ப மறைக்கப்பட்டிருக்கு. ஒயிலாட்டம் தனியா ஒரு ஒயில் கும்மி, அது நிறைய பேர்கள்ல இப்ப வழங்க போயிருது, ஒவ்வொரு குழுக்களா போயிடுச்சு. இப்ப சில இப்ப அண்மையில கூட உங்களுக்கு செய்தி தெரிஞ்சிருக்கும், அது சாதி அடிப்படையில கூட போயிடுச்சு. அப்படி எல்லாமே இங்க கொண்டு போறது வந்துட்டு நம்ம அப்படி செய்ய முடியாது. வந்து கலைன்றது மிக பொதுமையான ஒரு கலை, அதனால அதை வந்து நம்ம எப்பவுமே அப்படி கொண்டு போய் ஒரு சிறுமைப்படுத்திட முடியாதுன்னு நான் நம்புறேன். அதனால ஒயிலாட்டத்தை வந்து நம்ம வந்து அந்த நிலையில பார்த்தோம்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய ஆடல் நுணுக்கங்கள் அதெல்லாம் ரொம்ப நம்ம இதுவா பார்க்கலாம். அதே போல நம்மளுடைய பறையாட்டம், பறையாட்டம் வந்து இப்போ ஆசான் நம்ம உங்களுக்கு தெரியும், அவரை போல ஆட்களை தான் வந்து நம்ம வந்து காப்பாற்றணும், அவர்களை வந்து அரியணை ஏற்றணும், அவர்களை வந்து ரொம்ப போற்றி வணங்கணும். ஏன்னு சொல்றோம்னா இன்றளவிலையும் அந்த ஆடற்கலையினுடைய அந்த நுணுக்கங்கள் மாறாம அந்த ஒரிஜினாலிட்டின்னு அதை காத்து வச்சிருக்கவங்க இவங்கதான். இவரிடத்துல இருந்து கத்துட்டு போய் படிப்பறிவு உள்ளவங்க, கல்வி அறிவு உள்ளவங்கன்னு பெருசா பேசிக்கிறவங்க, அவங்க எல்லாருமே வந்து ஒரு காலில் இந்த மாதிரி ஜீன் அணிஞ்சுக்கிட்டு ஷூ அணிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல சலங்கையை கட்டி ஆடுவதாக சில பேர் செய்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கண்டிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து அதை வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அப்படி செய்யக்கூடாது. ஒவ்வொருத்துக்கும் இப்ப உங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு, அதை நான் மாத்து மாத்து மாத்துன்னு சொல்லி மாத்தினா உங்களை தன்னுடைய அந்த இயல்பு நீங்க எழுந்துடுறீங்க இல்லையா. அதே போல கலைன்றது மிக முக்கியமானது. நாங்கே இதை சொல்றோம்னா எங்க அப்பாவினோட ஆய்வு வந்து ஒரு கலைன்னா அந்த கலையில வந்து அடிச்சுக்கிட்டே எந்த அடவு போட்டாலும் அது பறையடி ஆயிடாது. பறைக்குன்னு அடவு இருக்கு, அதுதான் அடவு. அந்த அடவுக்கு வாசிக்கிற அடின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் வாசிக்கணும். இப்ப அதை விட்டுவிட்டு எதை வேணா வாசிக்கலாம், எனக்கு வாசிக்க வருது நான் எதை வேணா வாசிக்கிறேன், எனக்கு ஆட வருது நான் எதை வேணா ஆடுறேன். அதனால அது பறையாட்டம்னு சொன்னா ஆசனம் போன்றவர்கள் ஏத்துக்க மாட்டாங்க, நாங்களும் ஏத்துக்க மாட்டோம். ஏன் அதை சொல்லுவாங்க, அந்த முக்கியத்துவத்தை எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்று பறையடவையும் பரதத்தையும் ஒப்பிட்டு பறை வந்து பரதத்துக்கு முன்னத்தியது, பறை அடவுல இருந்துதான் பரதம் வந்ததுன்னு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இல்லையா. இதை வந்து நீங்க வந்து எது வேணா ஆடலான்ற மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா என்னுடைய ஆய்வினுடைய பேஸ் அங்க அடிபட்டுரும். அப்புறம் நீங்க பரதத்தை எழுந்துருவீங்க, பரதத்தை நாளைக்கு நீங்க மீட்டு உருவாக்கம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா முடியாம வரும். வரலாற்றுல இருந்து நம்ம கையில இருந்து கண் முன்னாடியே பறிச்சு போறத பாக்குற மாதிரி ஆகிட்டு. அதனால ஒரு செவ்வியல் வடிவமா இருக்கிறதால நான் வரலாற்றை முன்னிறுத்தி பேசுறேன். நிறைய பேர் நம்ம வந்து போக்கு நம்ம ஆர்வமா கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம், பரதத்தையும் நம்ம வந்து விட்டக்கூடாதுன்னு சொல்றேன். இன்னொருத்தருக்கு அப்படின்னு சொல்லி விட்டக்கூடாது. சில பேர் நம்மள ஆட்களே வந்து பார்த்தா கேலி செய்யறத பார்க்க முடியுது. அந்த திரைப்படத்துல கூட வாழைப்படத்தை வச்சிருவாங்கன்னு அது விவேக் சொல்றாரு. ஆனா அப்பயே சொன்னவன் நீங்க தின்னத்தா தின்னத்தா மட்டும் தான் சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி இருக்க அந்த தித் தாங்கடுத்துக்கு தெருக்கெடுத்துக்க அது சொல்லிட்டு தின்னத்தா வேணா சொல்லு, அப்ப கூட நான் உனக்கு ஒத்துக்கிறேன் இல்லையா. கொஞ்சமா அது முயற்சி செய்யப்பா, அதுதான் சொல்லிட்டாலும் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அது செய்ய சொல்லாம வெறும் தின்னத்தா தின்னத்தான்னா எப்ப ஒரு ஒரு கருத்தியல் இருக்கு ஐயா, எது ஒன்று அவனுக்கு வரலையோ அதை கிண்டல் செய்யிட்டு அப்ப வந்து அது வந்து ஒண்ணுமில்லாம ஆயிடும் இல்லையா. அதை போன்ற ஒரு விஷயங்கள் இங்க நடக்குது. இப்படியாகத்தான் நான் பாக்குறேன். சிலம்பம் வந்து இன்று ஒவ்வொரு ஆசானுக்கு ஏத்த மாதிரி மாறிடுச்சு சிலம்பம். ஆனா நான்கு முறைகள் இருக்கு நமக்கு, குறவஞ்சி இருக்குது, நம்ம பனையறி மண் இருக்கு, இது நம்ம கள்ளப்பத்து இருக்குது, அதே போல நிறைய நம்ம இது நாகம்பழம் இருக்கு. நாலு முறைகள் ரொம்ப பழமையான முறைகள். அந்த நாலு முறைகள்ல இன்னும் நிறைய செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. என்னமோ அதுல சாச்சுரேட் ஆயிட்ட மாதிரியும் புதிதாக நமக்கு நிறைய தேவைப்படுவது போலவும் அலங்கார ஆட்டங்கள் நிறைய போயிடுச்சு. சிலம்பரம் பொறுத்த வரைக்கும் நடுக்கம்பு பிடிச்சாலே தப்பு. சிலம்பம்ன்றது போர் பயிற்சிகளை, நடுக்கம்பு பிடிச்சிங்கனாலே நீங்க சும்மா திருவிழாக்கா ஆடிக்கலாம் சுத்திக்கலாம், அவ்வளவுதான். அழகுக்கு சுத்திக்கலாம், நாலு பக்கம் ரிப்பன் கட்டி சுத்தலாம், இவ்வளவுதான் செய்ய முடியும். அடிக்கவங்க பிடிச்சி நீங்க செலவரசு எடுத்து ஆடினீங்கன்னா தான் அது வந்து என்ன சொல்றது போர்ப்பயிற்சி கலையா அது அறியப்படும் இல்லைங்களா. அந்த ஒரு நிலை வந்து சிலம்பத்துல பார்க்க முடியுது. இப்படியாக நிறைய எங்களுடைய அனுபவத்துல நான் சொல்றேன்.
அந்த தேவராட்டம்,
தேவராட்டம் வந்து பாத்தீங்கன்னா இன்றளவுல ஒரு கம்பளத்து நாயக்க மக்கள், தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், அவர்களால இன்றை காப்பாற்றப்பட்டு வருது. ஆனா குறிப்பா சொல்றோம்னா கலைமாமணி குமாரராமன் அப்படின்னு சொல்றவங்க தான் அந்த தேவராட்டத்தை எங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தவங்க. அவருடைய மகன், அதாவது தம்பி மகன் மணிகண்டன் சொல்லிட்டு அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தவர். அவரை வச்சுதான் நாங்க அரங்கேற்றமே பண்ணோம். அந்த நிலையில வந்து தேவராட்டம் வந்து பார்த்தோம்னா அதுவும் ஒரு சாதியின் அடிப்படையில போய் சிக்குண்டு கிடக்குது முதல் விஷயம். இரண்டாவது பார்த்தோம்னா அடவுன்றது வந்து ஒரு தெளிவா இல்லை. எங்க ஐயா குமாரராமன் ஐயாவும் சரி அண்ணன் மணிகண்டன் ஆடினாங்கன்னா அடவு அப்படி துல்லியமா தெரியும் கண் முன்னாடி. எங்க அப்பா ஆடின கூட அளவு அடவு துல்லியமா தெரியும். அந்த அடவு துல்லியமா தெரியாம சும்மா ஏதோ குழுவா சேர்ந்து ஒரே மாதிரி கையை அசைச்சு ஆடிட்டா அது வந்து தேவராட்டம்ன்ற போல நிறைய பேர் இப்ப பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அந்த நிலையில இருந்து தேவராட்டத்தை மீட்கணும்னு நினைக்கிறேன்.